الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد يا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال أيضا ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله تبارك وتعالى يقول يا ابن آدم تفرغ لعبادتي أملى صدرك غنى وأسد فقرك وإلا تفعل ملأت يديك شغلا ولم أسد فقرك رواه الترمذي وابن ماجه وحسنه الترمذي وصححه الألباني أو كما قال صلى الله عليه وسلم சர்வபுகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அஹ்லே பைத் இன்னும் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைவரும் ஒரு தியாகம் செய்து இந்த ஜும்மாவுடைய கடமையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர காலத்தோடு மஸ்ஜிதுகளுடைய மாண்புகளை விளங்கி அதனுடைய பெருமதிகளையும் அந்தஸ்துகளையும் நன்மைகளையும் விளங்கி நாம் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே நோயாளிகளை தவிர ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து முன்னால் எத்தனையோ இடங்கள் காலியாக என்னுடைய கண்ணுக்கு தென்படுகிறது. எனவே முன்னால் இருக்கக்கூடிய இடத்தை பூர்த்தி செய்து கொள்ளுமாறுமே பணிவாய் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலகில் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 700 கோடி மக்களுடைய ஆவலும் ஆசையும் அவர்கள் அனைவரும் அந்த ஆசையின் மூலமாக சில விடயங்களை அவர்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடம் விசாரித்தால் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் தங்களுடைய ஆசையை அவர்கள் கூறுவார்கள். அந்த ஆசையின் மூலமாக அவர்கள் அடைய போகக்கூடிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். வைக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனிதர்கள் அடையக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தஸ்துகளும் கௌரவங்களும், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கண்ணியத்தை அவர்கள் அடைய விரும்புகிறார்கள். ஒரு படித்தவர், ஒரு வியாபாரி, ஒரு பட்டதாரி, ஒரு தொழிலாளி, ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், ஒரு செல்வந்தர், இவர்கள் அனைவர்களிடமும் சென்று விசாரித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பட்டத்தின் மூலமாக, என்னுடைய பதவியின் மூலமாக, என்னுடைய படிப்பின் மூலமாக, என்னுடைய செல்வத்தின் மூலமாக, என்னுடைய இந்த சொத்து செல்வங்களின் மூலமாக நான் கண்ணியத்தை அடைய வேண்டும், நான் சமூகத்தில் மதிப்புள்ளவனாக மாற வேண்டும், என்னை மனிதர்கள் சங்கைப்படுத்த வேண்டும். இந்த கண்ணியத்தின் மூலமாக அந்த கண்ணியத்தை அடைந்து நிம்மதியை தேடுகிறார்கள், நிம்மதியை தேடுகிறார்கள். ஒரு மனிதன் நினைக்கின்றான், எனக்கு பட்டம் கிடைத்தால் அதன் மூலமாக கண்ணியம் கிடைக்கும், அந்த கண்ணியத்தின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கும், அப்படி நினைக்கிறார்கள் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் நினைக்கிறார்கள், எனக்கு செல்வம் கிடைத்தால் அந்த செல்வத்தின் மூலமாக கண்ணியம் கிடைக்கும், அந்த கண்ணியத்தின் மூலமாக நிம்மதி கிடைக்கும். இன்னும் சிலர் நினைக்கிறார்கள், என்னுடைய பதவி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், இவைகள் எல்லாம் நான் சமூகத்தில் இருக்கும் பொழுது மக்கள் என்னை மதித்து அதன் மூலமாக கண்ணியத்தை அடைந்து எனக்கு நிம்மதியை தேட முடியும் என்பதாக நினைக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இவர்கள் அனைவர்களும் இந்த கண்ணியத்தை அடைந்து அந்த கண்ணியத்தின் மூலமாக நிம்மதியை அடைந்த வழிகள் சிலதை நானும் நீங்களும் இன்று கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். அதை இந்த ஹுத்பாவில் சுருக்கமான நேரத்தில் சுருக்கமாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த மதங்களில் எல்லாம் மிகவும் சிறந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அந்த மார்க்கம் தான் இஸ்லாம். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது சொல்கின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹு தஆலாவிடம் கபூல் செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் விரும்பிய மார்க்கம் ஒன்று என்றால் இஸ்லாம் மார்க்கம் தான். இதை அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் அல்லாஹு தஆலா 19வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குறிப்பிட்டு விட்டு அல்லாஹு தஆலா 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சரியாக எடுத்து நடக்காமல் இதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் அவர்கள் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நிம்மதியையும் தேட ஆரம்பித்தால் அவர்கள் கேவலத்தில் போய் விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். உமர் ரலி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த காலத்தில் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்களும் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நமக்கு எப்படி கண்ணியத்தை தந்தான், அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தந்தான் என்ற வசனத்தை உணர்த்துகிறார்கள். யாருக்கு? கலீஃபத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு சொல்லுகிறார்கள்? அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன சொன்னார்கள்? இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்னல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் சமூகத்தில் மிக மோசமானவர்களாக, கேவலமானவர்களாக நாங்கள் இருந்தோம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு, இந்த இஸ்லாத்தை தந்து, இந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக எடுத்து, அல்லாஹ்வை அல்லாஹ்வாக, ரசூலை ரசூலாக, அவர்கள் இருவரையும்
பின்பற்றி நடந்ததில் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான். இந்த அல்லாஹ் இந்த ரசூல் இவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் இவைகளை விட்டுவிட்டு வேற வழிகளில் பணத்தின் மூலமாக பட்டத்தின் மூலமாக அந்தத்தை கௌரவத்தை கண்ணியத்தை தேட இருந்தால் நாம் அதன் மூலமாக முயற்சி செய்திருந்தால் அல்லாஹ் நமக்கு கேவலத்தை தந்திருப்பான் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபத்துல் முஃமினீன் அவர்கள் ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ரா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு நிம்மதி வேண்டுமா, ராஹத் வேண்டுமா, வியாபாரிக்கு நிம்மதி வேணுமா, தொழிலாளிக்கு நிம்மதி வேணுமா, அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கு கண்ணியம் வேணுமா? ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த தீனை சரியாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை சரியாக எடுத்து நடந்தால் அவர்களுக்கு எதை எதிர்பார்க்கிறார்களோ அந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கண்ணியத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஹிஸ்டரிகளை எடுத்து பாருங்கள். இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தார்கள், இந்த ஷரியத்தை எப்படி ஃபாலோ பண்ணினார்கள். குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று வாழ்க்கையிலும் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர்கள். இந்த மார்க்கத்தை அவர்கள் சரியாக பின்பற்றி நடந்த சரித்திரம் நமக்கு சான்றாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலம் எப்படி என்றால் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவோம், அதை பின்பற்றுவோம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இன்னும் சிலர் மார்க்கத்தை எடுத்து நடப்பார்கள், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட பிரயாணத்தில், தனிப்பட்ட நாடு விட்டு நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை இழந்து தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நம்முடைய முஸ்லிம்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்னு மாஜா ரஹ்மஹுல்லா அவர்கள் அவருடைய இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் ஹஜ்ரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள். சையீதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன், நான் ஒரு கூட்டத்தாரை அறிவேன், அவர்கள் எப்படி என்றால் நாளை மறுமையில், அதாவது திஹாமா மலையை போன்று அவர்கள் நன்மைகளை கொண்டு வருவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய நன்மைகள் பாரமானதாக இருக்கும், வெளி உள்ளதாக இருக்கும், பெருமதியானதாக இருக்கும். என்றாலும் ஃபயஜ்அலுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாம்பலை போன்று அல்லது தூசியை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். திஹாமா மலையை போன்று அமல் செய்தவர்கள், அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ் அவைகளை அப்படியே சாம்பலாக ஆக்கிவிடுவான் என்றால் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார், அவர்கள் என்ற எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால் அவர்கள் உங்களை போன்றவர்கள், உங்களுடைய பரம்பரையில் பின்னால் வரக்கூடியவர்கள், அந்த இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இபாதத் செய்வார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் பெரும் பெரும் காரியங்கள் செய்வார்கள். என்றாலும் இதா ஹலவு பி மஹாரிமில்லா இன்தஹகூஹா, தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, தனிமையில் தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, பாவமான காரியத்தில் ஈடுபட அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்தஹகூஹா, அதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். அப்படியே அதில் அந்த பாவத்தை செய்வதற்கு அவர்கள் முன் வருவார்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றுகின்றோம், இந்த மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கின்றோமா என்றாலும் நம்முடைய முஸ்லீம்களுடைய நிலைமையை பற்றி யோசித்து பாருங்கள். திருமண வைபவங்களை எடுத்து பாருங்கள், அங்கு ஷரியத் எப்படி எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது. திருமண வைபவங்களில் அதே போல வலிமா விருந்துகளை எடுத்து பாருங்கள், கொடுக்கல் வாங்கல்களை எடுத்து பாருங்கள், கல்வி கலாச்சாரத்தை எடுத்து பாருங்கள். இந்த பிரைவேட் கிளாஸுக்கு வரக்கூடிய யுவதிகள், அந்த இளைஞர்களுடைய நிலைமையை பாருங்கள். மார்க்கம் எந்த அளவு பின்பற்றப்படுகிறார்கள், இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். திருமண வைபவங்களில் அந்த நிக்காங்களில் அந்த வலிமாக்களில் எந்த அளவுக்கு ஷரியத்தை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எந்த அளவு தேடுகிறார்கள். இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த உம்மத்துக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை எந்த அளவு பின்பற்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் முஸ்லிம்களுக்கு கண்ணியம், அந்த கண்ணியத்தின் மூலமாக நிம்மதி எப்படி கிடைக்கும், எப்படி கிடைக்கும். போடுகின்ற கூத்துக்களை எல்லாம் போட்டுவிட்டு நிம்மதியை தேடினால் கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. தவறான குற்றங்களில் ஈடுபட்டு விட்டு, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டு நிம்மதியை தேடினால் கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொருவருடைய நாவுகளில் இருந்தும் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நிம்மதி தேவை, நிம்மதி தேவை, நிம்மதியான வாழ்க்கை தேவை, நிம்மதியான வாழ்க்கை தேவை என்பதாக ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 700 கோடி மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். அண்மையில் ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதரை சந்தித்தேன். 2 கிழமைக்கு முன்னால் அவரிடம் கேட்டேன், எங்கு வந்தீங்க? அவர் சொன்னார், ஒரு வருடம் சுற்றுலா, ஒரு வருடம் சுற்றுலா. எதற்காக வந்தீர்? நிம்மதியை தேடி வந்தேன். ஒவ்வொரு நாடு நாடாக சுற்றி கொண்டிருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, நாடு நாடாக சுற்றுவதன் மூலமாக, பணத்தை சேகரிப்பதன் மூலமாக, கல்வியை கற்று நாங்கள் எல்லாம் பட்டதாரி, நாங்கள் எல்லாம் படித்தவர்கள் என்று மார்பு தட்டி கொண்டு இருப்பதனால் நிம்மதி கிடைக்காது. அல்லாஹ் அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் பகலில் எப்படி இருந்தார்கள், இரவில் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த சஹாபாக்களுடைய இரவுகள் எப்படி கழிந்தது, பகல் நேரங்கள் எப்படி கழிந்தது. ஆனால் நம்முடைய வாலிபர்களுடைய, வாலிப பெண்களுடைய இன்னும் சொல்வதற்கு வெட்கம் என்னவென்றால், திருமணம் முடித்தவர்கள் கூட இரவை ஹலாலான முறையில் கழிக்காமல் ஹராத்தில் கழிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சஹாபாக்களை எடுத்து பாருங்கள், அந்த சஹாபாக்களுடைய இரவு எப்படி கழிந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா, அவர்களுடைய இரவுகள் சுஜூதிலும் கியாமிலும் கழிந்தது. வல்லதீன யகூலூன ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா, அவர்கள் இரவில் ரப்பிடம் முறையிடுவார்கள். எதை பற்றி முறையிடுவார்கள்? நரகத்துடைய வேதனை, அந்த வேதனையை தாங்க முடியாது, அந்த வேதனை பயங்கரமானது, அந்த வேதனையை விட்டு நம்மை திருப்பி விடுவாயாக என்பதாக இரவில் அவர்கள் தேம்பி தேம்பி அழுது அவர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பகலுடைய காலங்களில் அந்த ரப்பு அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், கானு கலிலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன், அவருடைய இரவு, இரவுடைய தூக்கம், இரவுடைய தூக்கம் கொஞ்சமாக இருந்தது. சிறிய அளவு தூங்குவார்கள், ஆனால் அவர்கள் பெரும் பகுதியில் விழித்திருப்பார்கள். உண்மையும் அதுதான். நம்முடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இன்னும் திருமணம் முடித்தவர்கள் இல்லமாஷா அல்லாஹ் சிலர் நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதிகமானவர்கள் இரவையில் விழித்திருக்கிறார்கள். சாபாக்களும் விழித்திருந்தார்கள், நாங்களும் விழித்திருக்கின்றோம். அவர்கள் விழித்திருந்த விதம் வேறு, நானும் நீங்களும் நம்முடைய வாலிபர்களும் விழித்திருக்கக்கூடிய விதம் வேறு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய இறுதியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எதற்காக வேண்டி விழித்திருக்கின்றோம்? தகாத தொடர்புகளுக்கு, அந்த தகாத உறவுகளுக்கு, பேஸ்புக்கின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக, வைபரின் மூலமாக, யூடியூபின் மூலமாக, இன்டர்நெட்ல உலா வந்து கொண்டிருக்கின்றோம். போக்குகளிலும் சந்திகளிலும் உட்கார்ந்து கொண்டு தவறான காரியங்களில் ஈடுபட்டு இந்த இரவை கழித்து நிம்மதியை தேட நினைக்கின்றோம். ஆனால் ஒருபோதும் அந்த நிம்மதியை அடைந்து விட முடியாது. சாபாக்கள் ஏழையாக இருந்தார்கள், சாபாக்கள் ஏழையாக இருந்தார்கள். இன்னும் சில சாபாக்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் நிம்மதியை எங்கே தேடினார்கள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், நிம்மதி வேணுமா, ராஹத் வேணுமா, சுகம் வேணுமா, அல்லாஹ்வுடைய திக்ருகளில் திளைத்திருங்கள், அல்லாஹ்வுடைய திக்ருகளில் திளைத்திருங்கள். தகாத காரியங்களில் ஈடுபடுகின்றோம். எப்படி சுவையாக நமக்கு இருக்கிறது, ஹராமான வஸ்தை சாப்பிடுகின்றோம், எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கிறது. இன்னொருடைய சொத்தை அபகரித்து வைத்திருக்கிறோம், அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. ஆனால் திக்ரின் மூலமாக அந்த அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த திக்ரின் மூலமாக எந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை மறந்தோம், கண்ணியத்தை இழந்தோம், அதன் மூலமாக நிம்மதியையும் இழந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய திக்ரிகளில் அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழ்வோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், யப்ன ஆதம் தபர்ரக் லி இபாதத்தி அம்ல சதரக கினன் வ அஸுத் பக்ரக். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலக மக்கள் கியாம நாள் வர வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் ரெண்டே ரெண்டு தான். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், தஃபர்ரத் இபாதத்தி இப்னு ஆதம் தஃபர்ரத் இபாதத்தி, ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனே, என்னை வணங்குவதற்காக வேண்டி, என்னை இபாதத் செய்வதற்காக வேண்டி, என்னை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்கிக் கொள்வாயாக. எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்குகின்றோம்? ஜுமாவுக்கு வருகின்றோம், நல்ல தாங்கிட்டு தூங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஜுமாவுக்கு வருகின்றோம், இன்னும் எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டு பாயக்கின்ற பிக்கிற சில பேர் சில இடங்களில் எத்தனையோ மசிதிகளில் உட்காரக்கூடியவர்கள் பின் வரிசைகளில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், மொபைல் போனை கிண்டி கொண்டு இருக்கிறார்கள், மெசேஜ் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், என்னுடைய இபாதத்துக்காக வேண்டி நேரத்தை கொடுப்பாயாக. நேரம் கொடுக்காமல் நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி கிடைக்குமா? தொழிலுக்கு நேரம் கொடுக்காமல், வியாபாரத்துக்கு நேரம் கொடுக்காமல், படிப்புக்கு காலம் ஒதுக்காமல் எதிர்பார்க்கிறது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நேரத்தை கொடு, என்னை வணங்குவதற்காக வேண்டி நேரத்தை கொடு. நான் உனக்கு தரக்கூடிய விடயம் என்னவென்றால், உன்னுடைய உள்ளத்தில் போதும் என்ற மனப்பாங்கை சீமான் தனத்தை போட்டு விடுவேன், வறுமையை நீக்குவேன். அப்படி இல்லையா, நீ கணக்கெடுக்கலையா, நேரத்துக்கு தொழலையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், அப்படி செய்யாமல் கணக்கெடுக்காமல் வாழ்ந்தால் நான் வேலை பழுவை உன்னுடைய கரங்களில் அப்படியே போட்டு விடுவேன். போயாத வேலை, தீராத கவலை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு யாரை கேட்டாலும், யார்கிட்ட கேட்டாலும் பிசி. என்ன பிசி கேட்டா சொல்லுவார்கள், பிசி. ஆனா மாலையில கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தீங்களே, உங்களுடைய வியாபாரத்தில் எந்த அளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, இன்னைக்கு தொழுகை 5 நேரம் சரியாக தொழுதீங்களா கேட்டு பாருங்க. மிஸ்டேக் விட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். பஜாரில் இருக்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பாததுஸ் ஸலாத்துல் அஸர் ஃபகன்னமா உதிர அஹ்லுஹு வ மாலுஹு, எவருடைய அஸருடைய தொழுகை ஒரு நேரத்தை சுட்டி காட்டினார்கள். பஜாரில் இருக்கின்றோம், எத்தனை பேர் அஸான் சொல்லப்படுகிறது அஸருக்கு, அந்த அஸர் தொழுகையை இமாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றியவர்கள் எத்தனை பேர். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அஸர் தொழுகை தப்பிட்டா, விடுபட்டுட்டா, உனக்கு மிஸ் ஆகிட்டா, உன் குடும்பம், உன் சொத்து செல்வம் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலைமையில் நீ நடு ரோட்ல நின்றா உனக்கு எந்த அளவு கவலை துக்கம் வருமோ அந்த அளவு வரணும். வருவதா வருவதா? கண்ணியமானவர்களே, இமாதத்தை விட்டுவிட்டோம், அல்லாவை திருப்தி படுத்துவதை விட்டுவிட்டோம், காலையில மாலையில ஓதக்கூடிய துஆக்களை விட்டுவிட்டோம், நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, ராஹத்தா தூங்குவோமா? இன்னைக்கு எத்தனை வியாபாரிகள் நிம்மதி இல்லாம தூங்குகிறார்கள், எத்தனை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிம்மதியற்ற நிலைமையில் தூங்குகிறார்கள், எத்தனை தாய் தந்தை நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் மேல உள்ளவனை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு மஹ்லூக்குக்கு பின்னால போக ஆரம்பிச்சிட்டோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அந்த துஆவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மன் கால இதா அஸ்பஹ வ இதா அம்ஸா, யார் காலையிலும் மாலையிலும் 7 தடவைகள் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து வ ஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், 7 தரணம் ஓதுகிறார், அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபாஹு அல்லாஹு மா அஹம்மஹு, அவருடைய எல்லா கவலைகளுக்கும் ரப்பு போதுமானவன், நிம்மதியை கொடுப்பான். எத்தனை பேர் ஓதுறோம், எத்தனை பேர் ஓதுகின்றோம்? கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் யாராக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அது நாட்டாமையாக இருந்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினோமா, அல்லாஹ்வுடைய திக்ரில் வாழ்ந்தோமா, இபாதத்தை சரியாக செய்தோமா, கொடுக்க வேண்டிய சதக்காக்கள் தான தர்மங்கள் சரியாக கொடுத்தோமா, அல்லாஹ் நிம்மதியை தருவான். ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த குத்துபாவை முடிக்கின்றேன். ஷேக் தந்தாவி ரஹிமஹுல்லா அவர்கள், அவர்களும் அல்லாமா இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள், அவருடைய அல் பிதாயா வன் நிஹாயாவிலும் ஒரு ஸ்வீட்டான ரசனையான ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவு ஸ்வீட்டாக சொல்வதற்கு முடியாது, என்றாலும் என்னுடைய குறுகிய சிறிய அறிவை வைத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம், கலீஃபா ஹாரூன் ரஷீத், அவருடைய பேரன் மஹ்மூன் ரஷீத். அந்த மஹ்மூன் ரஷீதுக்கு ஒரு மகன் இருந்தார், அலி இப்னு மஹ்மூன். பக்தாதை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பக்தாத் எவ்வளவு பெரிய வியாபார ஸ்தலமாக விளங்கியது என்பதை நானும் நீங்களும் ஹிஸ்டரியில் படித்திருக்கின்றோம். இந்த அலி இப்னு மஹ்மூன் இந்த பக்தாத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பஜார் மிகவும் செழிப்பாக இருக்கிறது. ஒரு நாள் அதிகாலையில் அந்த அலி இப்னு மஹ்மூன் அவருடைய அரச மாளிகையினுடைய வெளிப்பகுதிக்கு வந்து இந்த பக்தாதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பக்தாத் வியாபாரம் மேலோங்கி செல்கிறது. அலி இப்னு மஹ்மூன் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பார்வை ஒரு நாட்டாமியுடைய மேனியில் படுகிறது. அந்த நாட்டாமியுடைய முகம் பிரகாசமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அலி இப்னு மஹ்மூன் ஆச்சரியம் அடைந்தார். இந்த நாட்டாமை இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் என்றாலும் அவருடைய முகம் அந்த அளவு பிரகாசமாக இருக்கிறது. நீண்ட சம்பவம், நேரம் போதாது, சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த அலியுபுன் மஹ்மூன் அந்த நாட்டாமையை கவனிக்கிறார். அந்த பஸ்தாதில் தான் ஜதிலா நதி இருந்தது. அந்த நாட்டாமை அதிகாலையில் வேலைக்கு வந்து மூட்டைகளை சுமந்து அந்த வேலைகளை செய்கின்றான். துஹாவுடைய நேரம் வருகிறது. அந்த நாட்டாமை ஜதிலா நதிக்கு சென்று உது செய்து நான்கு ரக்அத் துஹாவுடைய தொழுகையை அந்த நாட்டாமை நிறைவேற்றுகின்றார். இதை அலி இப்னு மாமூன் அவருடைய அரச மாளிகையுடைய வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அலி இப்னு மாமூனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. நுஹருடைய நேரம் வருகிறது. நுஹருடைய தொழுகையை நிறைவேற்றுகிறான் அந்த நாட்டாமை. அதன் பிறகு ரெண்டு ரொட்டிகளை எடுத்து அந்த தஜிலா நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதில் அப்படியே முக்கி அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அலி இப்னு மாமூன் அவரை எப்படியாவது தன்னுடைய அரச சபைக்கு கூட்டி வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார். பல நாட்கள் அலி இப்னு மாமூன் இதை கண்காணிக்கிறார். உடனே தன்னுடைய பணியாளர்களிடம் சொல்லி அனுப்புகிறார், அந்த மனிதரை போய் கண்ணியமாக கௌரவமாக என்னுடைய சபைக்கு கொண்டு வர வேண்டும். அரசர் சபையில் அரசருடைய கட்டளை ஏற்று அந்த அதிகாரிகள் சென்று அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதற்கிடையில் எத்தனை விடயங்கள் நடைபெற்றது. வரும் பொழுது அந்த நாட்டாமை ஒரு துவாவை ஓதினார். ஏழைகளுடைய கரங்களில் ரப்பு கொடுத்திருக்கக்கூடிய துவா, அது என்ன துவா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா காரியங்களுக்கும் பொறுப்புதாரி அல்லாஹ், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். இதை மூன்று தயணம் ஓதித்துத்தான் அரச தர்பாருக்குள் நுழைந்தார். அலி இப்னு மாமூன் கேட்டார், உங்களிடம் சில பேட்டிகள் காண விரும்புகின்றேன் என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டுவிட்டு ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு பயம் இருக்கிறதா? நீங்கள் நிம்மதியாக வாழ்கின்றீர்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது அந்த நாட்டாமை என்ன கூறியிருப்பார்? நாட்டாமையின் தோற்றத்தில் வந்த அபூர்வ மனிதர் அந்த நாட்டாமை சொன்னார், பதட்டமும் சஞ்சலமும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் துக்கமும் கவலையும் பாவிகளுடைய வீட்டுக்கு உள்ளால் தான் இருக்குமே தவிர என்னுடைய வீட்டுக்கு உள்ளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதாக அந்த நாட்டாமை சொன்னார். அலி இப்னு மாமூன் கேட்டார், காலையில் வேலைக்கு வருகின்றீர், மாலையில் ரெண்டு ரொட்டியை எடுத்து செல்கின்றீர், யாருக்கு? உடைய மனைவிக்கா என்று கேட்ட நேரத்தில், இல்லை, இது என்னுடைய தாய்க்கும் கண் தெரியாத ஊனமுட்டிருக்கக்கூடிய சப்பானியாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிக்கும் நான் இந்த ரொட்டி துண்டை கொண்டு போகின்றேன். எதற்கு கொண்டு போகின்றேன்? அவர்கள் இருவரும் உடல் உறுப்பில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதில் அவர்கள் குறை செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறார்கள். அந்த நோம்பினுடைய இஃப்தாருக்காக வேண்டித்தான் இந்த ரெண்டு ரொட்டி துண்டுகளையும் கொண்டு போகின்றேன் என்பதாக அந்த நாட்டாமை சொன்னார். அலி இப்னு மாமூன் சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பின்னால அலி இப்னு மாமூன் அரச மாளிகையிலிருந்து வெளியாகி மௌத்தாகும் பொழுது ஒரு வழியாக மௌத்தாகினார். இன்று நாம் பள்ளிக்குள்ளால் இருந்து மாளிகையை ஆதரவு வைக்கின்றோம். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மாளிகையில் இருந்து குடிசை வீடுகளை பார்த்து ஏங்கி நிம்மதியை தேடினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நமக்கு நிம்மதி வேணுமா? சந்தோஷம் வேணுமா? கண்ணியம் வேணுமா? ராஹத் வேணுமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நீ வாக்களித்த அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தந்து அதன் மூலமாக நமக்கு நிம்மதியை தந்தருள்வாயாக. நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்தருள்வாயாக. நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் தந்தருள்வாயாக. சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியாக உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கு நமக்கு அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.